விவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி மூன்று.
எனதரும அன்புள்ளங்களே, கிரகோரியன் நாள்காட்டியின்படி ஆண்டின் முதல் மாதம் ஜானுஸ் என்ற ரோமைய தெய்வத்தின் பெயரால் ஜனவரி என்று அழைக்கப்படுகின்றது. ஜானுஸ் தெய்வத்திற்கு இரு முகங்கள், ஒரு முகம் பின்னோக்கி பார்ப்பது போலவும் மற்றொரு முகம் முன்னோக்கி பார்ப்பது போலவும் அமைந்திருக்கும். முடிவுற்ற ஆண்டை பின்னோக்கி பார்க்கவும் புலரவிருக்கும் புத்தாண்டை முன்னோக்கி பார்க்கவும் ஜானுஸ் தெய்வம் நினைவுறுத்துவதால் ஆண்டின் முதல் மாதம் இந்த தெய்வத்தின் பெயரை தாங்கியுள்ளது. அன்புள்ளங்களே, ஆண்டின் இறுதி நாளையும் புதிய ஆண்டின் முதல் நாளையும் நாம் நெருங்கி வந்துள்ளோம். முடிவரும் இந்த 2015 ஆண்டை கடந்த சில நாட்களாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் நாளிதழ்களும் இணையதளங்களும் அலசி வருகின்றன. ஊடகங்கள் வெளியிட்டு வரும் பின்னோக்கிய அலசல்கள் இந்த உலகை குறித்த ஓர் அயர்வையும் சலிப்பையும் நமக்குள் உருவாக்குகின்றன. செ, என்ன உலகம் இது என்று நமக்குள் உருவாகும் அந்த சலிப்பு நம் உள்ளங்களில் நம்பிக்கை வேர்களை அறுத்து விடுகின்றது.
ஆனால் ஊடகங்கள் நமக்கு முன் படைக்கும் இருண்ட உலகம் உண்மையான உலகம் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும் 100 நிகழ்வுகள் நடந்தால் அவற்றில் 10 நிகழ்வுகள் எதிர்மறையான துயரமான நிகழ்வுகளாகவும் மீதி 90 நிகழ்வுகள் நேர்மறையான நம்பிக்கை தரக்கூடிய நிகழ்வுகளாகவும் உள்ளன என்பதே யதார்த்தமான உண்மை. ஆனால் நல்ல நிகழ்வுகளை காட்டுவது விறுவிறுப்பை தராது என்பதாலும் அவற்றால் லாபம் இல்லை என்பதாலும் ஊடகங்கள் மீண்டும் மீண்டும் வன்முறைகளையும் குற்றங்களையும் விறுவிறுப்பாக படைக்கின்றன. ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் காட்டி வரும் அந்நிகழ்வுகளின் தொகுப்பையே ஆண்டின் இறுதியில் மீண்டும் ஒரு சேர திரட்டி நம்முன் படைக்கின்றன, நம் மனதின் நம்பிக்கையை சிதைக்கின்றன.
அன்பு நெஞ்சங்களே, நம்பிக்கையை சிதைக்கும் ஊடகங்களின் முயற்சிகளுக்கு ஒரு மாற்றாக நல்லவர்களின் கூற்றுகளும் செயல்பாடுகளும் அவ்வப்போது ஆங்காங்கே எழுந்த வண்ணம் உள்ளன. எடுத்துக்காட்டாக, தமிழ்நாட்டை நிலைகுலையச் செய்த மழையிலும் வெள்ளத்திலும் ஆயிரம் ஆயிரம் நல்ல மனிதர்கள் எவ்வித ஆர்ப்பாட்டமும் விளம்பரமும் இன்றி பணிகள் ஆற்றியது ஊடகங்களில் அதிகம் வெளிவராத உன்னத சிகரங்கள். அந்த சிகரங்களைத் தொட விருப்பமில்லாத ஊடகங்கள் அரசியல் சகதியையும் சாக்கடையையும் மட்டுமே மீண்டும் மீண்டும் காட்டின என்பதை நாம் அறிவோம். நல்லவேளை, அண்மைய காலங்களில் பரவி பெருகி வரும் சமூக வலைத்தளங்களின் உதவியுடன் நல்லவர்கள் செய்து வந்த உன்னத செயல்களும் நம்மை வந்தடைந்தன. இந்த ஆண்டு நிகழ்ந்த பல நல்ல நிகழ்வுகளில் ஒன்றாக இம்மாதம் 8 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டினை துவக்கியுள்ளது நமக்கு நம்பிக்கை தரும் ஒரு புகலிடமாக அமைந்துள்ளது.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார்,
அன்பு நெஞ்சங்களே. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்துள்ள இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டு 2 வத்திக்கான் சங்கம் நிறைவுற்றதன் 50 ஆண்டை கொண்டாடும் வகையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திரு அவை வரலாற்றில் புத்துணர்வையும், ஏன் சொல்லப்போனால் ஒருவகை புரட்சியையும் உருவாக்கிய 2 வத்திக்கான் சங்கத்தின் 50 ஆண்டு நிறைவை கொண்டாடுவது பொருத்தம்தான் என்றாலும், அந்த சிறப்பு கொண்டாட்டத்திற்கு ஏன் இரக்கத்தின் சிறப்பு யூபிலி என்ற மைய கருத்தை திருத்தந்தை தேர்ந்தார் என்ற கேள்வியும் எழத்தான் செய்கின்றது. அன்பு நெஞ்சங்களே, இந்த கேள்விக்கு பதில் தருவது போல் இரக்கத்தின் முகம் என்ற பெயரில் இந்த யூபிலி ஆண்டை குறித்து வெளியிட்டிருந்த அதிகாரப்பூர்வமான ஆவணத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2 வத்திக்கான் சங்கத்திற்கும் இரக்கத்திற்கும் உள்ள தொடர்பை அழகாக விளக்கியிருந்தார்.
2 வத்திக்கான் சங்கத்தின் வழியாக திரு அவை தன் வரலாற்றில் புதியதோர் அத்தியாயத்தில் அடியெடுத்து வைத்தது. இறைவன் மனிதர்களுக்கு நெருக்கமானவர் என்ற பாணியில் பேச சங்கத்தின் தந்தையர் தீர்மானித்தனர். அதே வண்ணம் மதில் சுவர்களால் சூழப்பட்டிருந்த கோட்டை போல் தோன்றிய திரு அவை அந்நிலையிலிருந்து வெளியேறி புதிய வழியில் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டுமென்றும் சங்க தந்தையர் முடிவெடுத்தனர்.
2 வத்திக்கான் சங்கம் துவக்கி வைத்த மாற்றங்களை குறித்து தன் ஆவணத்தில் இவ்வாறு கூறும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இந்த மாற்றங்களுக்கும் இரக்கத்திற்கும் உள்ள தொடர்பை சங்கத்தின் துவக்கத்திலும் முடிவிலும் பேசிய இரு திருத்தந்தையரின் வார்த்தைகள் வழியே நினைவு கூர்ந்துள்ளார். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் துவக்கத்தில் புனித 23 ஜான் அவர்கள் கூறிய மனதை தொடும் வார்த்தைகள் இதோ:
கிறிஸ்துவின் மணமகளான திருஅவை கண்டிப்பான கரத்தை உயர்த்துவதற்கு பதில் இரக்கத்தின் மருந்தை பயன்படுத்த விரும்புகின்றார். பொறுமை, கனிவு, பரிவு கொண்ட அன்னையாக அனைவருக்கும், குறிப்பாக தன்னை விட்டு பிரிந்து சென்ற குழந்தைகளுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகின்றார்
என்ற கனிவான சொற்களுடன் திருத்தந்தை புனித 23 ஜான் அவர்கள் வத்திக்கான் சங்கத்தை துவக்கி வைத்தார். அதே கனிவுடன் சங்கத்தின் இறுதியில் அருளாளர் 6 பவுல் அவர்கள் இவ்வாறு பேசினார்:
இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் தலையாய பண்பாக விளங்கியது பிறரன்பு. நல்ல சமாரியர் என்ற மனநிலையே சங்கத்தின் ஆன்மீகமாக விளங்கியது. திரு அவையும் ஏனைய சபைகளும் ஒருவர் ஒருவர் மீது கொண்டிருக்கும் பாசமும் மதிப்பும் இச்சங்கத்தில் வெளிப்பட்டன. குற்றங்கள் கடிந்து கொள்ளப்பட்டன, ஆனால் தவறு செய்தவர் மீது அன்பும் மதிப்பும் காட்டப்பட்டன. நம்மை பீடித்துள்ள நோய்களை குறித்து மனம் தளரும் வண்ணம் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு பதில் மனதை தேற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டன.
அன்புள்ளங்களே, இரக்கத்தை வலியுறுத்தி இரு திருத்தந்தையர் சங்கத்தின் துவக்கத்திலும் இறுதியிலும் கூறிய வார்த்தைகளை தன் ஆவணத்தில் நினைவு கூர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த இரக்கத்தை திரு அவை தொடர்ந்து சுவைக்கவும், குறிப்பாக வன்முறைகளாலும் வெறுப்பாலும் காயப்பட்டு கதறி அழும் அணுக்குலத்திற்கும் பூமி கோளத்திற்கும் இரக்கம் மிக மிக அவசியமான மருந்து என்பதை மனிதர்களாகிய நாம் உணரவும் இந்த யூபிலி ஆண்டு உதவ வேண்டும் என்ற விண்ணப்பத்தை விடுத்துள்ளார்.
கருணையின் உருவே இறைவா, கரையில் அருள்நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா.
எனதருமை அன்புள்ளங்களே, 50 ஆண்டை பொன் விழாவை குறிக்க நாம் பயன்படுத்தும் யூபிலி என்ற சொல் விவிலியத்திலிருந்து வந்த சொல். யூபிலி என்ற சொல் விவிலியத்தில் எவ்விதம் உருவானது என்பதையும் அந்த யூபிலியை கொண்டாட இஸ்ரேல் மக்களுக்கு தரப்பட்டிருந்த வழிமுறைகளையும் அறிந்து கொள்வது பயனளிக்கும். இஸ்ரேல் மக்களுக்கு 7 என்ற எண் பொருள் நிறைந்த எண். அது முழுமையை, நிறைவை குறிக்கும் ஓர் எண். நிறைவை மட்டுமல்ல அன்பர்களே, ஓய்வையும் வலியுறுத்தும் ஓர் எண் அது. 7வது நாள் ஓய்வு நாள் என்பது போல் 7 ஆண்டும் ஓய்வு ஆண்டாக கருதப்பட்டது. லேவியர் நூல் 25 பிரிவில் 7 ஆண்டை குறித்து இவ்வாறு நாம் வாசிக்கின்றோம்:
ஆண்டவர் சீனாய் மலையில் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும்போது நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும். 6 வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளைநறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய். 7 ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு, நிலத்திற்கும் ஓய்வு வேண்டும்.
ஒவ்வொரு 7 ஓய்வு ஆண்டாக இருப்பதைப் போல் 7 தொடரும் ஓய்வு ஆண்டுகளுக்கு அடுத்து வரும் ஆண்டு யூபிலி ஆண்டு என்று இறைவனால் ஒதுக்கப்பட்டுள்ளது. லேவியர் நூல் 25 பிரிவில் யூபிலி குறித்து நாம் வாசிப்பது இதுதான்:
தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகளாகும். 7வது மாதம் 10வது நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்கச் செய்யுங்கள். 50 தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50 உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம், தானாய் விளைந்ததை அறுக்க வேண்டாம், கிளை நறுக்காத திராட்சை செடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு, அது உங்களுக்கு தூயது.
அன்பு இதயங்களே, யூபிலி ஆண்டின் துவக்கச் செயலாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது எக்காலம் முழங்குதல். யூபிலி ஆண்டுக்கென பயன்படுத்தப்பட்ட இந்த தனிப்பட்ட எக்காலம் முழக்கம் ஆட்டுக்கொம்பினால் செய்யப்பட்ட ஊது குழலிலிருந்து ஒலிக்கப்பட்டது. ஆட்டுக்கொம்பை குறிக்கும் யோபேல் அல்லது யோவேல் என்ற சொல்லே யூபிலி என்ற சொல்லுக்கு வேர் சொல்லாக அமைந்தது. எக்கால ஒலியுடன் துவங்கும் யூபிலி ஆண்டில் நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை வழங்குதல், அவரவர் தங்கள் நிலப்பகுதிக்கும் இனத்தாரிடமும் திரும்புதல், நிலத்திற்கு ஓய்வு அளித்தல் என்ற மூன்று கடமைகளை நிறைவேற்றுமாறு இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கு ஆணையிடுகின்றார். அன்பு இதயங்களே, விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள யூபிலி என்ற சொல்லும் யூபிலி ஆண்டிற்கென வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளும் யூத மற்றும் கிறிஸ்துவ பாரம்பரியங்களை தாண்டி உலக சமுதாயத்தின் சிந்தனைகளிலும் தாக்கங்களை உருவாக்கியுள்ளன என்பதை நாம் கடந்து வந்த மில்லனிய ஆண்டான 2000 நமக்கு உணர்த்தியது. யூபிலி ஆண்டின் கடமைகள் உலக சமுதாயத்திற்கு விடுத்துள்ள சவால்களை நாம் அடுத்த தேடலில் தொடர்ந்து சிந்திப்போம்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.